நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணம் குறித்து விசாரிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளவை. இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் கட்சி ஆளும் கூட்டணியுடன் சேரவுள்ளதாக தெரிவித்துள்ளவை. உலகிலேயே மிகப்பெரிய கடிகார கோபுரம் இந்தியாவின் மைசூர் பகுதியில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தால் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவிலிருந்து வரும் அகதிகளை இனியும் ஜோர்டான் ஏற்காது என அந்நாட்டின் மன்னர் தெரிவித்துள்ளவை. அனைவருக்கும் அறிவியலில் தமிழ்நாட்டில் கருவிழி படலம் மாற்று அறுவை சிகிச்சை குறித்த ஒரு பார்வை.
கருவிழி மட்டும் மாத்தி வச்சா நல்ல பாடு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும். அவங்களுக்கு 10,000 பேர் இறந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கருவிழிய இல்லாம பண்ண முடியும்.
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டனின் உறுப்புரிமை குறித்து மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு பிரிட்டனில் நடக்க இருக்கும் நிலையில் அந்த நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடரச் செய்யும் நோக்கிலான வரைவு பிரேரணையை ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் ட்ரஸ்க் வெளியிட்டுள்ளார்.
The proposal addresses all the issues raised by Prime Minister Cameron.
ஐரோப்பிய திட்டக் கொள்கையுடன் முரண்படாமல் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனின் கவலைகளை அவை கருத்தில் கொள்வதாக அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றிய குடியேறிகளுக்கான சில உதவித்தொகையை பிரிட்டன் இடைநிறுத்த அனுமதிக்கும் ஏற்பாட்டையும் இந்த பிரேரணை கொண்டுள்ளது.
அமெரிக்காவின் அடுத்த அதிபரை தெரிவு செய்வதற்கான குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் தெரிவுக்கான முதல் கூட்டத்தில் தான் தோல்வியடைந்துள்ளது குறித்து கவலைப்படவில்லை என பெரும் கோடீஸ்வரரும் தொழிலதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கட்சியின் சார்பில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து அயோவாவில் நடைபெற்ற முதல் கட்ட வாக்கெடுப்பில் டெக்சாஸ் செனட்டர் டெட் க்ரூஸ் 4% வாக்கு வித்தியாசத்தில் அவரை வென்றார். மூன்றாவது இடத்தை மிக நெருக்கமாக புளோரிடா செனட்டர் மார்கோ ரூபியோ பெற்றுக்கொண்டார். இதன் மூலம் குடியரசுக் கட்சியின் சார்பில் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் தகுதியை பெறும் வல்லமை தனக்கு உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் நடைபெற்ற தேர்வில் மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் ஹிலரி கிளின்டன் வெற்றி பெற்றுள்ளார். ஒரு சோசலிசவாதி என்று தம்மை கூறிக்கொள்ளும் வர்மன் செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் மிக குறைவான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.
ஜெனிவாவில் நடைபெறும் முதல்கட்ட சமாதான பேச்சுக்களின் 2வது நாளான இன்று ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி ஸ்டஃபான் டி மிஸ்டுரா சிரிய அரசாங்க பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார்.
We are starting officially the Geneva talks.
நேர்மையான பேச்சுக்கள் இன்னமும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கும் அரசாங்க பிரதிநிதிகள் ஏனைய விடயங்களுடன் எதிர்க்கட்சியின் சார்பில் பங்கேற்பவர்களின் முழு விவரங்களுக்காக தாம் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். ஐநாவின் விசேட பிரதிநிதி எதிர்த்தரப்பின் பிரதிநிதிகள் குழுவினரை பின்னர் பிரத்யேகமாக சந்தித்து பேசவுள்ளார்.
இந்தியாவில் ஒரு பாலுறவில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்குவதற்கான பிரிட்டன் காலனித்துவ கால சட்டத்தை மீளாய்வு செய்வதற்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இணங்கியுள்ளது. இந்த வழக்கை 5 நீதிபதிகளை கொண்ட குழுவினர் விசாரிக்க உள்ளனர். 155 வருடங்கள் பழமையான இந்த சட்டம் அடிப்படை உரிமைக்கு எதிரானது என 2009ஆம் ஆண்டு டில்லி உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. ஆனால் இது நாடாளுமன்றத்தினால் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் என 2013ஆம் ஆண்டு தெரிவித்த உயர்நீதிமன்றம் ஒருபால் உறவு மீதான தடையை மீள கொண்டு வந்தது.
இந்தியாவில் பாலின சமத்துவத்தை கண்காணிப்பதற்கு கருவிலுள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறியும் பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் பெண் சிசு கொலைகளை குறைக்க முடியும் என இந்தியாவின் மகளிர் விவகார அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். கருவுற்றிருக்கும் பெண்களை கண்காணிக்க இது உதவும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கருவிலுள்ள குழந்தை ஆணா பெண்ணா என்பதை பரிசோதனை செய்ய ஒலி அதிர்வுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் அநேகமானோர் சட்டவிரோதமாக அதனை மேற்கொள்கின்றனர்.
ஜனவரி மாதத்தில் மட்டும் கிரேக்கத்தை வந்தடைந்த குடியேறிகளின் எண்ணிக்கை 62,000 அதிகம் என குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 1 வருடத்திற்கு முன்னர் பதிவான எண்ணிக்கையை விட இது பல மடங்கு அதிகம் என அந்த அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே குடியேறிகளை ஏற்றி வந்த குடியேறிகளை ஏற்றி கிரேக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த படகொன்று கவிழ்ந்ததில் பலியான குழந்தைகள் இருவர் உட்பட 9 பேரின் சடலங்களை துருக்கிய கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர்.
இந்திய கார் தயாரிப்பு நிறுவனமான டாடா தாம் புதிதாக அறிமுகப்படுத்த உள்ள ஜீகா என அறியப்பட்ட காரின் பெயரை மாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க கண்டத்தில் வேகமாக பரவிய ஜீகா வைரஸ் ஏற்படுத்திய கஷ்டங்களை அடுத்து தாம் இதன் பெயரை மாற்ற தீர்மானித்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச கடற்படை அதிகாரி எனும் வகையில் அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு சென்றது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படை தளபதிக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் நிதிமோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித்த ராஜபக்ச கடற்படையில் பணியாற்றிய காலத்தில் கடற்படையின் விதிமுறைகளை மீறி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டமை தொடர்பில் தனியான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படை தளபதிக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோஷித்த ராஜபக்ச கடற்படையில் கடமையாற்றிய காலத்தில் கடற்படை விதிமுறைகளை பின்பற்றாமல் செயற்பட்டு வந்தார் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதன் பின்னணியில் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கேட்டபோதே அவர் இவ்வாறு கூறினார்.
யோஷித்த ராஜபக்ச தொடர்பில் நாடாளுமன்றம் உட்பட பல இடங்களிலும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்ற நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் அதற்கான பதில்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவரது வெளிநாட்டு பயணம் தொடர்பில் தற்போது கேள்வி எழுந்துள்ளமையினால் அதற்கான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளோம்
என்று கூறிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், யோஷித்த ராஜபக்ச கடற்படையில் பணியாற்றிய காலப்பகுதியில் சில வெளிநாட்டு பயணங்களுக்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் மிகுதி பயணங்களை அனுமதி பெறாமல் அவர் மேற்கொண்டிருந்தமை தெரியவந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
எனக்கு தெரிந்தவரை அவர் சுமார் 70 தடவைகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ள நிலையில் அவற்றில் 40 பயணங்களுக்கு கடற்படையினரால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி பெற்றுக்கொள்ளாமல் அவர் செய்த வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் தான் நாம் தற்போது விசாரணைகளை நடத்தி வருகிறோம்
என்று கூறிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம், யோஷித்த ராஜபக்ச கடற்படை விதிமுறைகளை மீறி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டமை தொடர்பில் ஏன் ஏற்கனவே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டபோது,
யோஷித்த ராஜபக்ச சமீப காலமாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வந்தார். அது மட்டுமல்லாமல் அவரது வெளிநாட்டு பயணங்கள் குறித்த தகவல்கள் சமீப காலமாகத்தான் வெளிவரத் தொடங்கியுள்ளன. அதன் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன
என்று கூறிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி, யோஷித்த ராஜபக்ச கடற்படை விதிமுறைகளை மீறியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டால் கடற்படையின் விதிமுறைகளுக்கு அமைய அவருக்கு எதிராக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
இதனிடையே இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி சரத் பொன்சேகா தலைமையிலான ஜனநாயக கட்சி ஆளும் கூட்டணியில் இணையும் என்று இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து மீண்டும் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் ஜனநாயக கட்சி தேசிய அரசில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ பெரேரா பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நாளை அலரி மாளிகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் எனவும் அவர் கூறினார். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போதிலும் தேசிய அரசில் இணையும்படி தற்போது எமக்கு அழைப்பு வந்துள்ளது. இது தொடர்பில் பல வாரங்கள் நடந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் தேசிய அரசில் இணைவதற்கான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் நாம் அரசுடன் இணைந்து எமது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று கூறிய திஸ்ஸ பெரேராவிடம், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படுமா என்று கேட்டபோது, இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் கூற முடியாதுள்ளது, ஏனெனில் அது தொடர்பில் என்னிடம் போதிய தகவல்கள் இல்லை. எனினும் நாளைய தினம் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறிய ஜனநாயக கட்சியின் செயலாளரிடம், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சமீப காலமாக அரசாங்கத்தை வெளிப்படையாக விமர்சித்து வந்துள்ள நிலையில் திடீரென ஏன் அரசாங்கத்துடன் இணைய தீர்மானித்துள்ளார் என்று கேட்டபோது, இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சரி செய்வதற்காக அரசில் இணைய வேண்டியுள்ளது. அரசாங்கத்தில் இணைந்தாலும் தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் என்றார் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ பிரேரா.
செய்தி குறிப்புகளை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்திகள். தமிழகத்தில் விவசாய விளை நிலங்கள் வழியாக இந்திய எரிசக்தி நிறுவனமான கெயில் எரிவாயுவை எடுத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்திருந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழ்நாட்டின் விவசாய விளை நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய்கள் பதிக்கப்படுவதை எதிர்த்து தமிழக அரசு தொடுத்திருந்த வழக்கை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்தது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் மற்றும் நீதிபதிகள் ஏ கே சிக்ரி, ஆர் பானுமதி ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இன்றைய உத்தரவில் சட்ட ரீதியிலான இழப்பீட்டு தொகை சந்தை மதிப்பில் 10% என்கிற போதிலும் மேம்பட்ட இழப்பீடு தொகையாக 30% வழங்கிடவும் அந்த அமர்வு கூறியுள்ளது. இன்றைய இந்த வழக்கின் விசாரணையில் தமிழக அரசு தரப்பில் ஆஜராக வேண்டிய மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆஜராகவில்லை. அதற்கும் கண்டனம் தெரிவித்திருந்த நீதிபதிகள் தமிழக அரசின் மனுவை இன்றே தள்ளுபடி செய்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கு தொடர்பான மனுவில் தமிழகத்தின் விவசாய நிலங்கள் வழியாக அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய்களை அகற்றிவிட்டு அவற்றை நெடுஞ்சாலைகள் செல்லும் வழியில் மட்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கை எதிர்கொண்டு வந்த கெயில் எனப்படும் மத்திய அரசு நிறுவனமான இந்திய எரிவாயு ஆணையம் தமிழகம் வழியாக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய்களை அகற்ற தமிழக அரசு கோருவது சரியில்லை என்றும் இதன் காரணமாக தேவையில்லாத நிதிச்சுமை ஏற்பட்டு முன்னேற்ற திட்டங்கள் பாதிக்கப்படும் என கூறி வந்தது. கெயில் நிறுவனமானது கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூருக்கு தமிழகம் வழியாக இயற்கை எரிவாயு எடுத்து சென்று விநியோகம் செய்யும் திட்டத்தினை செயல்படுத்த துவங்கியிருந்தது. அதன் ஒரு பகுதியாக கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 310 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் பதிக்கவும் அவ்வாறு எடுத்து செல்லப்படும் வழியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு இயற்கை எரிவாயுவை வழங்கவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக தமிழக அரசின் டிட்கோவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு 1500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணியும் ஏறத்தாழ முடிவுற்று குழாய் பதிக்கும் பணி தொடங்கவிருந்த நிலையில் குறிப்பிடப்பட்ட 7 மாவட்ட விவசாயிகளும் போராட்டத்தில் இறங்கினர். தங்களின் விளை நிலங்கள் வெளியே செல்லும் குழாய்களால் தமது விவசாயம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். விவசாயிகளின் கடுமையான எதிர்ப்பை அடுத்து கடந்த 2013 மார்ச் மாதத்தில் தமிழக அரசு இத்திட்டத்தை நிறுத்த உத்தரவிட்டிருந்தது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். உலகிலேயே அதிக உயரமான கடிகார கோபுரத்தை தாங்கள் கட்ட உள்ளதாக இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப பெருநிறுவனமான இன்ஃபோசிஸ் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
உலகிலேயே மிகப்பெரிய கடிகார கோபுரத்தை கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள தங்களது பயிற்சி மைய வளாகத்தில் அமைக்கவிருப்பதாக இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான இன்ஃபோசிஸ் தெரிவித்துள்ளது. மைசூரில் 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் குளோபல் எஜுகேஷனல் மைய வளாகத்தில் இந்த கோபுரம் அமைக்கப்படும் என இன்ஃபோசிஸ் கூறியுள்ளது. 105 மீட்டர் உயரத்தை கொண்டதாக இருக்கும் இந்த கடிகார கோபுரத்தின் அடித்தளம் 22 மீட்டர் அகலத்தை கொண்டிருக்கும். லண்டனில் உள்ள பிக்பன் கடிகார கோபுரம் 96 மீட்டர் உயரமே உடையது என்ற நிலையில் மைசூரில் அமையவிருக்கும் இந்த கடிகார கோபுரமே உலகின் மிகப்பெரிய கடிகார கோபுரமாக அமையக்கூடும். கோதிக் பாணியில் கட்டப்படவிருக்கும் இந்த கோபுரம் 19 மாடிகளை கொண்டதாக இருக்கும். 7வது மாடியில் ஒரு மிகப்பெரிய கூட்ட அரங்கம் உட்பட நூலகம், பார்வையாளர் மாடம் போன்றவையும் இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கும். உலகின் மிகப்பெரிய பயிற்சி மையம் இங்கே இருப்பதால் மிகப்பெரிய கடிகார கோபுரத்தையும் இங்கே அமைக்க விரும்பியதாக பிபிசி தமிழோசையிடம் கூறினார் இன்ஃபோசிஸின் உள்கட்டமைப்பு பிரிவின் துணைத் தலைவரான ராமதாஸ் காமத்.
உலகிலேயே மிகப்பெரிய கோபரேட் பயிற்சி அமைப்பு இங்கே இருப்பதால் உலகிலேயே மிகப்பெரிய கடிகார கோபுரத்தை இங்கே அமைக்க விரும்பினோம். இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனம் இங்கிருக்கும் போது குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு கடிகார கோபுரம் இருக்க வேண்டும் என்றும் விரும்பினோம். உலகம் முழுவதும் முக்கியமான பல்கலைக்கழகங்களில் அப்படித்தான் இருக்கிறது.
சுமார் 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த கடிகார கோபுரம் 20 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும். மும்பையைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனம் ஒன்று இதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பகுதி பகுதியாக இந்த கோபுரம் செய்யப்பட்டு மைசூரில் பொருத்தப்படும். உலகம் முழுவதும் பெரும்பாலான மணிக்கூண்டுகளில் எந்திர கடிகாரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கடிகார கோபுரத்தில் டிஜிட்டல் கடிகாரம் பொருத்தப்படவிருப்பதாக தெரிவிக்கிறார் ராமதாஸ் காமத்.
பாரம்பரிய கட்டடக்கலையும் தொழில்நுட்பமும் இணைந்த கலவை இது. மேலும் டிஜிட்டல் கடிகாரத்தை பொருத்துவதால் சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்களில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை அந்த கடிகாரத்தில் தெரிய செய்ய முடியும். டிஜிட்டல் கடிகாரத்தின் எடையும் குறைவாக இருக்கும். ஒரு கடிகாரத்தின் அகலம் சுமார் 9.5 மீட்டராக இருக்கும் நிலையில் சாதாரண கடிகாரமாக இருந்தால் எடை மிக அதிகமாக இருக்கும்.
மைசூரில் 10,000 அறைகளுடன் அமைந்திருக்கும் இன்போசிஸின் பயிற்சி மையம் உலகின் மிகப்பெரிய தொழில்துறை பயிற்சி மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவில் ஒருபால் உறவு குற்றம் எனும் கூறும் சட்டத்தை நீக்க முடியாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் உள்ள குறைகள் களையப்பட வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள இந்திய உச்சநீதிமன்றம் இன்று இணங்கியுள்ளது குறித்து பூபாலரத்னம் சீவகன்.
ஓரின சேர்க்கை என்பது சட்டப்படி குற்றம் என கூறி வெளியிட்டிருந்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனு மீதான விசாரணையை கூடுதல் நீதிபதிகளை உள்ளடக்கிய அமர்வு விசாரிக்கும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருக்கின்றது. ஒருபால் உறவுக்காரர்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களால் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் மற்றும் நீதிபதிகள் ஏ ஆர் தாவே மற்றும் ஜே எஸ் கேகர் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்பொழுது சட்டத்தில் இருக்கின்ற பிரிவு 377 நீக்க வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட அமர்வு இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றது. இந்தியாவில் செயற்பட்டு வருகின்ற அரசு சார அமைப்பான நேஷ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை உள்ளிட்ட பிற தன்னார்வலர்கள் தொடுத்திருந்த மனுவில் தான் இந்த அறிவிப்பு இன்று வெளியாகியிருக்கின்றது. கடந்த 2009 ஒருபால் உறவினர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது நீதிமன்றம். இதனால் நாட்டில் பல்வேறு விவாதங்களும் உண்டாகியிருந்தன. தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கடந்த 2013 டிசம்பர் மாதம் வெளியிட்ட இது தொடர்பான தீர்ப்பில் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது சட்டப்படி குற்றம் என கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்தே இந்த மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். தமிழ் திரைப்படம் ஒன்றை குத்துச்சண்டை போட்டியின் முன்னாள் உலக சாம்பியன் காண வேண்டும் என ஆர்வம் வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் தமிழகத்தில் வெளியான இறுதிச் சுற்று எனும் படத்தை தான் பார்க்க விரும்புவதாக உலக குத்துச்சண்டை போட்டியின் முன்னர் உலக சாம்பியனாக இருந்த அமெரிக்காவின் மைக் டைசன் தனது ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். சுவையான இந்த செய்தி குறித்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
குத்துச்சண்டையை பின்னணியாக வைத்து வெளியாகியுள்ள இறுதிச் சுற்று தமிழ் திரைப்படத்தை பார்க்க விரும்புவதாக பிரபல அமெரிக்க குத்துச்சண்டை வீரரான மைக் டைசன் கூறியிருக்கிறார். சுதா கொங்கரா என்பவரது இயக்கத்தில் வெளியாகியிருக்கும் திரைப்படம் இறுதிச் சுற்று. இந்த படத்தில் மாதவன், ரித்திகா சிங், நாசர் ஆகியோர் நடித்திருக்கிறார். தற்போது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இறுதிச் சுற்று திரைப்படம் குறித்து நேர்மறையான விமர்சனங்கள் வெளியாகி வரும் நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியாகியிருக்கும் இப்படத்தின் விமர்சனத்தை தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் பிரபல குத்துச்சண்டை வீரரான மைக் டைசன் பகிர்ந்துள்ளார். மேலும் இந்த குத்துச்சண்டை படத்தை பார்க்க விரும்புகிறேன் என்றும் ஆங்கிலத்தில் கூறியுள்ளார். மைக் டைசன் இவ்வாறு கூறியிருப்பது தனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா கூறினார்.
இட் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் பிகாஸ் பாக்ஸிங் பத்தி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு அலி ஆர் டைசன் பத்தி நம்ம படிக்காமலையும் விட்டுருக்க மாட்டோம். அவங்களோட பெஸ்ட் ஃபைட்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் ஆன் டைசன் ஐ சீன் எவ்ரிதிங். இன்ஃபேக்ட் இந்த ஒரு கேரக்டர் இருக்காரு பிரபு என்ற கேரக்டர் வந்து அவரோட அந்த அந்த பிஹேவியர் இஸ் லாட் லைக் டைசன் அண்ட் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மை ஃபிலிம். அப்சல்யூட்லி ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் மை ஃபிலிம்.
குத்துச்சண்டை பயிற்சியாளர் ஒருவர் மீனவ பெண் ஒருவரிடம் இருக்கும் திறமையை அறிந்து அவரை நல்ல வீராங்கனையாக்க முயல்வதை கதையாக கொண்டு இந்த திரைப்படம் வெளிவந்துள்ளது. குத்துச்சண்டை அமைப்புகளுக்குள் இருக்கும் அரசியலும் இந்த படத்தில் விரிவாக பேசப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். சிறிய அகதிகள் தொடர்ந்து தமது நாட்டுக்குள் அகதிகளாக வருவதால் தாங்கள் பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்று ஜோர்டான் மன்னர் தெரிவித்துள்ளார். அவர்களின் தொடர் வருகையால் சுகாதாரம் உட்பட பல விஷயங்களில் நாட்டில் அழுத்தம் அதிகரிக்கிறது என மன்னர் அப்துல்லா பிபிசியிடம் தெரிவித்தார். இனி பன்னாட்டு நிதியுதவி கிடைத்தால் மட்டுமே சிறிய நாட்டு அகதிகளை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன் புனிதசீலன்.
லட்சக்கணக்கான சிறிய அகதிகளின் வருகையால் ஜோர்தான் மக்கள் கொதித்து போயுள்ளதாக ஜோர்தான் மன்னர் அப்துல்லா தெரிவித்தார். சிரியாவிற்கு உதவி வழங்குவது தொடர்பில் வியாழக்கிழமை லண்டனில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ள மன்னர் ஜோர்தான் சமூக நல சேவைகள், உட்கட்டுமானம் மற்றும் பொருளாதாரம் ஆகியன பாரிய அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக பிபிசிக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்தார். மேலும் இதன் காரணமாக தமது நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் எச்சரித்துள்ளார். ஜோர்தான் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டுமென சர்வதேச சமூகம் எண்ணினால் அவர்கள் ஜோர்தானுக்கு மேலும் உதவ வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டார்.
Trying to find jobs, the pressure on infrastructure for the government, it has hurt us when it comes to the educational system, our healthcare. People just Jordan is trying to get along with their lives.
உள்கட்டுமான வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் அழுத்தங்களை எதிர்கொண்டிருக்கிறது. ஜோர்தான் மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். சுகாதாரம், கல்வி ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதிலும் எமது மக்கள் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த வாரம் மிகவும் முக்கியமானது. இதில் சிரியாவின் அகதிகளுடைய எதிர்காலம் குறித்து மட்டுமல்லாமல் தமது எதிர்காலம் குறித்தும் ஜோர்தானியர்கள் எதிர்பார்ப்புடன்
இருக்கிறார்கள்
என்றார் ஜோர்தான் மன்னர் அப்துல்லா. சிரியா மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள 22.5 மில்லியன் சிரியர்களுக்கு உதவி பணிகளை வழங்க அடுத்த ஆண்டு தாம் 7.7 பில்லியன் டாலர் நிதியை வழங்க ஐநா எதிர்பார்த்துள்ளது. தமது எல்லை நாடுகளான பாலஸ்தீனம், ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் யுத்தத்திலிருந்து தப்பி வரும் அந்த நாட்டவர்களுக்கு ஜோர்தான் பல ஆண்டுகளாக அடைக்கலம் வழங்கி வருகிறது. இந்த ஒரு சூழலில் தற்போது ஜோர்தான் சனத்தொகையில் சிரியர்கள் கிட்டத்தட்ட 20% உள்ளனர். ஐநாவில் தம்மை அகதிகளாக பதிவு செய்து கொண்டுள்ள 4.6 மில்லியன் சிரியர்களில் ஜோர்தானில் 635,000 பேர் உள்ளனர். எவ்வாறாயினும் ஐநாவின் இந்த கணக்கில் பதியப்படாத மேலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான ஏனைய சிரியர்கள் ஜோர்தானில் வாழ்ந்து வருவதாக ஜோர்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜோர்தானில் உள்ள சிரியர்களில் ஒருவிதமானோருக்கே அங்கு வேலை செய்வதற்கான அனுமதி உள்ளது. நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் 25% அகதிகளுக்கு உதவுவதற்காக செலவிடப்படுவதாகவும் இதனால் தமது சொந்த மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக பிபிசிக்கு வழங்கிய செவ்வியல் மன்னர் அப்துல்லா மேலும் தெரிவித்தார். வியாழக்கிழமை லண்டனில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ள ஐக்கிய ராஜ்யம், நோர்வே, குவைத் மற்றும் ஐநா ஆகியன சிரியாவில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்து வாழும் 13.5 மில்லியன் சிரியர்களுக்கு உதவ சர்வதேச சமூகம் முன்வர வேண்டுமென தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் செய்திக் குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் கண் பார்வை குறித்த செய்தி ஒன்று. கார்னியா என்று ஆங்கிலத்தில் குறிக்கப்படும் விழியின் கருவிழி படலம் பாதிக்கப்பட்டு பார்வையிழந்தவர்களுக்கு இறந்தவர்களின் கருவிழி படலங்களை எடுத்து பொருத்தும் கருவிழி படல மாற்று அறுவை சிகிச்சை மூலம் கண் பார்வையை மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடியும். உலக அளவில் கண் பார்வை இழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 4 கோடி. அவர்களில் சுமார் 4% பேர், அதாவது 16 லட்சம் பேர், கருவிழி படலம் சேதமடைந்த காரணத்தால் கண் பார்வை பறிபோனவர்கள் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் புள்ளிவிவரம் கூறுகிறது. இந்த 4% கருவிழி படல மாற்று அறுவை சிகிச்சை மூலம் கண் பார்வையை மீண்டும் கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு தேவைப்படும் கருவிழி படலத்திற்கு உலக அளவில் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. கண்ணின் கருவிழியின் மேல் கண்ணின் முன்புறமாக அமைந்திருக்கும் இந்த கருவிழி படலம் ஒருவர் மரணமடைந்து 6 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட்டால் அதை தேவைப்படும் ஒருவருக்கு பொருத்தி அவரது இழந்த பார்வையை மீட்டுக் கொடுக்க முடியும். ஒருவர் இறந்த பிறகும் கூட அவரின் உடலிலிருந்து 6 மணி நேரத்திற்குள் இந்த கருவிழி படலம் அகற்றப்பட முடியும் என்பதும் உடலின் மற்ற உறுப்புகளை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு மாற்றி பொருத்தும்போது அந்த உறுப்பை கொடையாக பெறுபவரின் உடல் புதிதாக பொருத்தப்பட்ட உடல் உறுப்பை நிராகரிக்கும் ஆபத்து இந்த கருவிழி படல மாற்று அறுவை சிகிச்சைக்கு இல்லை என்பதும் இதன் தனிச்சிறப்பு. இருந்தும் கூட இந்த கருவிழி படலங்களுக்கு உலக அளவில் தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஆனால் ஒரே ஒரு நாட்டில் மட்டும் அந்த நாட்டுக்கு தேவையான கருவிழி படலங்கள் தாராளமாக கிடைப்பது மட்டுமல்ல, அவை மற்ற நாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. அந்த நாடு இலங்கை. கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை துறையில் இலங்கை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பல்வேறு மருத்துவ தொண்டு அமைப்புகள் பாராட்டியுள்ளன. தனது கருவிழி படலத்தை தானமாக கொடுக்க வேண்டும் என்கிற வேட்கை இலங்கையில் அதற்கான தேவையை தீர்த்திருப்பதுடன் மீதமானவை ஏனைய நாடுகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2014 இலங்கையிலிருந்து சீனாவிற்கு 1000 கருவிழி படலங்கள் தானமாக கொடுக்கப்பட்டிருப்பதுடன் பாகிஸ்தானுக்கு 850, தாய்லாந்துக்கு 25 மற்றும் ஜப்பானுக்கு 50 வழங்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் கார்னியா மாற்று அறுவை சிகிச்சையில் ஏற்பட்டிருக்கும் தன்னிறைவு நிலை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஏன் ஏற்படவில்லை என்று சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனர் மருத்துவர் எம் ராதாகிருஷ்ணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தன்னிறைவு என்ன அடையவில்லை, ஆனா முதல்ல இருந்ததை விட இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்தவரையிலும் குஜராத் முதல்ல இருக்கு, அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஓரளவுக்கு இப்ப இறந்து போறவங்க எல்லாருமே கண்ணை தானம் பண்ணணும்னு சொல்றாங்களே ஒழிய, ஆனா நமக்கு காத்திருப்பு ஒரு பட்டியல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும் எல்லாம் இறந்தவங்க எல்லாரும் கண்ணை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இப்ப நம்மளையும் ஏற்றுமதி பண்ணலாம். ஆக்சுவலா
இப்போ தமிழ்நாட்டில் உங்க அனுபவத்துல ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு ஆண்டில் இறப்பவர்களின் கண்கள் கிடைத்தால் அந்த ஆண்டு அந்த நாள் அந்த மாதம் தேவைப்படும் இந்த குறிப்பிட்ட கார்னியா அப்படிங்கிற கருவிழி படல மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக கண் பார்வை பெறுபவர்கள் தன்னிறைவு அடைந்து விட முடியுமா?
அடைந்து விட முடியும். இறந்து போறவங்க எல்லாருமே கண் தானம் கொடுத்தாங்கன்னா தன்னிறைவு அடைந்து நம்மளும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம்.
தமிழ்நாட்டில் உங்க அனுபவத்துல அந்த இடத்தை நோக்கி செல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்?
காரணம் ஒண்ணு, அறியாமை. அதாவது இது வந்து தானமா கொடுத்தா மற்றவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு சிலர் அந்த கண்ணுல உறுப்பு உடல்ல இருந்து எதையும் எடுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க, அதாவது விகாரமா போயிடும் அதனால எடுக்க கூடாது அந்த மாதிரி நினைக்கிறாங்க.
உங்களை போன்ற கண் சிகிச்சை நிபுணர்கள் என்ன தடைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்?
செயல்பட முடியும், தடைங்கிறது வந்து இன்னமும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும். அதாவது எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு அது வந்து இப்ப டிவி ஒரு நோட்டீஸ்ல கொடுக்கறது அல்லது ஒரு பிரபலத்தை பிடிச்சி அவங்க மூலமா சொல்றது, பிரபலமானவர்கள் அதை வந்து வச்சு பிரபலப்படுத்தினால் டிவி மற்றபடி மீடியாக்களை நிறைய பயன்படுத்தினால் நிச்சயமா முடியும். அது ஒரு தடவை பண்றாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க மறந்துடுறாங்க. அதை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் மெயின், அதான் தடைகள் நமக்கு.
தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் அதாவது கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் கண் பார்வை கிடைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் தோராயமாக?
அதாவது ஒரு ஒரு இப்ப கண் மருத்துவமனை எழும்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மாசத்துல தமிழ்நாட்டுல 2,000 பேர் தான் சாவுறாங்களா? இல்ல, இன்னும் அதை விட அதிகம். இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000-5,000 பேர் இறக்குறாங்க, அதுக்கு மேலே இருக்கும் சென்னையில மட்டுமே. அப்ப தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்துங்க எவ்வளவு பேர் இறக்குறாங்க, ஆனா காத்திருப்போர் பட்டியல ஒரு 5,000 மேல போகாது. அதாவது எப்படின்னா கருவிழி கெட்டு போனா மட்டும் கருவிழியை மாத்தி வைக்கலாம், ஆனா கண் முழுக்க கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் அதுல கருவிழி உபயோகப்படுத்தாது. அந்த கருவிழி மட்டும் மாத்தி வச்சா நல்ல பார் வரும். அந்த மாதிரி கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும். அவங்களுக்கு 10,000 பேர் இறந்தாங்கன்னு வச்சுங்களேன், 10,000 பேர் இறந்தாங்கன்னா 10,000 பேருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு கண்ணையும் எடுத்து வைக்கல, ஒரு கண்ணு தான் போயிருக்கும். அதனால ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு பயன்படுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு அந்த கருவிழியை இல்லாம பண்ண முடியும்.
பார்வை கோளாறுல கருவிழி பாதிக்கப்பட்டு அதனால் முழுமையான பார்வை கோளாறு ஏற்படுபவர்களுடைய சதவீதம் தோராயமாக எவ்வளவு இருக்கும்?
அதாவது குறைஞ்சது கருவிழி மட்டும் போனது வந்து குறைஞ்சது ஒரு 3-4% இருக்கும். ரவுண்ட் அபவுட் ஒரு 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அதாவது 100 பேர் வந்து பார்வை இழந்தவங்க, அதுல வந்து கருவிழி மட்டும் வச்சா நல்ல பார்வை வருங்கிறது ஒரு 4-5%, அதுக்கு மேல போகாதுங்க.
இறந்தவர்கள் அனைவருடைய கருவிழிகளும் தானமாக கொடுக்கப்பட்டால் ஒரே நாளில் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இது இருக்கு, அப்படிதானே?
ஆமா ஆமா.
சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனர் மருத்துவர் எம் ராதாகிருஷ்ணன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். விளையாட்டு ரசிகர்களுக்கு பிபிசியிடமிருந்து ஒரு செய்தி. அடுத்த 5 ஒலிம்பிக்ஸுகளுக்கு ஒலிபரப்பும் உரிமையை பிபிசி பெற்றுள்ளது என்று தலைமை இயக்குனர் டோனி ஹால் சற்று முன்னர் அறிவித்துள்ளார். அதாவது இந்த ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகள், அதற்கு பிறகு 2020 டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டி, 2024 நடைபெறவுள்ள இந்த 3 கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் 2018-2022 ஆண்டு நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை உள்நாட்டில் காட்டும் உரிமையை பிபிசி பெற்றுள்ளது. டிஸ்கவரி சேனலுடன் இணைந்து இந்த ஒளிபரப்பு இருக்கும் என்றும் பிபிசி அறிவித்துள்ளது. டிஸ்கவரி கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் பெற்றுள்ள உரிமையை பயன்படுத்தி கொண்டு கோடைகால ஒலிம்பிக்ஸை பிபிசியும், பிபிசி பெற்றுள்ள உரிமையை வைத்துக்கொண்டு குளிர்கால ஒலிம்பிக்ஸை டிஸ்கவரி சேனலும் காட்டும் என்றும், வானொலி உரிமைகளும் பிபிசியிடம் உள்ளன என்றும் டோனி ஹால் சற்று முன்னர் விடுத்துள்ள தகவலை தெரிவித்துள்ளார். இந்த தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். எமது செய்திகளை நீங்கள் bbc.com எனும் இணையதளத்திலும் பார்த்து கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம் நேயர்களே.